لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة، إن في ذلك لآيات لقوم يتفكرون. சகோதர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால நாம் அனைவரும் ஒரு உயர்தரமான ஒரு சந்தோஷமான விடயத்தில் உட்காருவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்திருக்கான். கண்ணியமான சகோதர்களே, பெரியார்களே, உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தஆலா தேவையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிருகங்களுக்கு ஒரு வகையான தேவை, மனிதர்களுக்கு ஒரு வகையான தேவை, பறவை இனங்கள் இதே போல ஊர்வன வஸ்துக்கள் இவைகளுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வகையான தேவைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் மனிதர்களாகிய எமக்கு அல்லாஹு தஆலா ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய தேவையையும், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுடைய தேவையையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதுக்குத்தான் திருமண ஒப்பந்தம், நிகாஹ் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிகாஹுடைய நோக்கங்கள் பல இருக்கிறது. சில பேர் நிக்கா முடிக்கிறார்கள், நோக்கம் தெரியாமல் முடிக்கிறார்கள். என்ன நோக்கத்துக்காக வேண்டி நான் நிக்கா முடிக்கணும், இதனை யதார்த்தம் என்ன, இது யாருடைய கட்டளை, இது வழிமுறை யாருடையது என்பது தெரியாமல் இன்று வாழ்ந்து முடிக்கிறார்கள். அதன் காரணமாக குடும்பங்களில் பல பிரச்சனைகள், சிக்கல்களை இன்று கண்கூடாக நான் நீங்களும் கண்டுகொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, முதலாவது திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும், திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் விளங்கிக் கொள்ளணும், இந்த திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இன்றும் உள்ளதாகும். ஏன், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைச்சி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருவருடைய தேவையை ஏற்பாடு செய்தார். இந்த திருமணம் இன்று நேற்றல்ல, அன்று முதல் இன்று வரை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையினால் சொர்க்கத்திலும் இந்த திருமணம் நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, திருமணத்துடைய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வமின் ஆயாதி அன் ஃபலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஜோடிகளை, மனைவி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியது அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளில் நின்றும் உள்ளது, அல்லாஹ்வுடைய உதரத்துகளில் நின்றும் உள்ளது. சொல்லலாம் சொல்கின்றான், லிதஸ்குனு இலைஹா, அவளின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. இன்னைக்கு இத்தனை குடும்பங்கள்ல வெளிரங்கத்தில் என் கணவன் மனைவி மாறி வாழ்றாங்க, ஆனா வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நோக்கத்துக்கு திருமணம் முடிக்கணுமோ அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக வாழ்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுக்கு மத்தியில் அன்பு, பாசம், இரக்கத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய குதிரத்தில் நின்று உள்ளது. அவ திருமணம் முடிப்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணை, எங்கிருந்தோ உள்ள ஒரு பெண், எங்கேயோ இருந்த ஒரு ஆண், ரெண்டு பேரும் மகரம் இல்லாத ரெண்டு பேரும் அதாக ஒரு மஜ்லிஸில் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அந்த திருமணம் மூலமாக ரெண்டு கல்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இரக்கம் உள்ளதாக மாற்றப்படுகிறது. இன்று மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த உலகம் எவ்வளவு முயற்சி செய்கிறது, எவ்வளவு முயற்சி செய்கிறது, பல கோடிகள் பல லட்சம் செலவழிக்கப்படுகிறது, ஆனால் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியவில்லை. ஆயுஷ்மான். ஒரு நாடாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம், ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் குதிரத்தில் உள்ளதுதான் இந்த திருமண பந்தம். இதன் மூலமாக அல்லாஹ் ரெண்டு கல்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய சுக்கூன் நிம்மதியை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அல்லாஹ் தன்னுடைய பாட்டு சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க உலகத்தில் உள்ள சொத்து செல்வம் கோடிய செலவழிச்சாலும் ரெண்டு பேர் மத்தியில இரக்கத்தை ஏற்படுத்த முடியாது. என்றாலும் இந்த நேசம், இரக்கம், அன்பு, பாசம், கருணை இதை போடுவது அல்லாஹ் மாத்திரம். அல்லாஹ் மாத்திரம்தான். தன்னுடைய தந்தையாலும் இயலாது, தன்னுடைய தாயாலும் இயலாது. இந்த கல்புக்குள்ள நிம்மதி கொஞ்சம் ராகத்தை போடுறது யாரே? அல்லாஹ். ஒவ்வொரு ஆணும் விளங்கிக் கொள்ளணும். திருமணம் முடிப்பதன் மூலமாக அல்லாஹ் மன நிம்மதியை தருகிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இரண்டாவது, இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்லித் தருகின்றான்? நம்முடைய பார்வைகள் தாழ்த்தப்படுகிறது. விபச்சாரத்தின் மூலமாக இன்று நம்முடைய பார்வைகள் செலவழிக்கப்படுகிறது. திருமணம் முடித்த ஆணுக்கு அல்லாஹு தஆலா அந்த பார்வையை கட்டுப்படுத்தக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, வாலிபர்களே, யா மஅஷர ஷபாப், மன் இஸ்தத்அ மின்கும்ல் பாஆ ஃபல்யதஸவ்வஜ். சீரா ஒரு பொம்பளை வச்சு பார்க்கேமா, அவளுக்கு உடுப்பு, சாப்பாடு, குடிபானம், வசதி வாய்ப்புகள் கொடுக்க ஏறுமா, செலவு கொடுக்க ஏறுமா? நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஏன் முடியுங்கள்? அந்த திருமணம் முடிப்பதன் காரணமாக உங்களுடைய பார்வை தாழ்த்தப்படுகிறது. விபச்சாரத்தில் இருந்து உங்களுடைய மர்மஸ்தானம் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. இது இரண்டாவது நோக்கம். கண்ணியமானவர்களே, இன்று திருமணம், கணவன் மனைவி வாழ்கிறார்கள் எப்படி? நாம் எல்லாம் திருமணம் முடிச்சு வாழ்கிறோம் என்று ஊருக்கும் பேருக்கும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த நோக்கத்துக்காக வேண்டி போனார்களோ அந்த நோக்கத்தை மறந்து விட்டார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தோஷம் இல்லை. ஏன்? கணவன் புரிந்து நடக்கிறார், ஆனால் நேர்மாற்றமாக மனைவி இருக்கிறார். கணவனுடைய விடயங்களை கண்காணிக்கிறார் இல்லை, அதே போன்று மனைவியுடைய கடமைகளை கணவன் சரியாக செய்கிறார் இல்லை. திருமணம் அழகான முறையில் நடக்கிறது, வழிமாக்கல் அழகான முறையில் போடப்படுகிறது. அந்த கணவன் மனைவியுடைய விடயங்கள் கண்காணிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இன்றைக்கு திருமணம் முடித்து எத்தனை மனைவிமார்கள் சந்தோஷத்தில் வாழ்கிறார்கள், சந்தோஷத்தில் வாழ்கிறார்கள். ஏன் சந்தோஷம் இல்லை? அல்லாஹ்வும் அவனுடைய தூதருடைய கடமைகளும் கட்டுப்பாடுகளும் புறக்கணிக்கப்படுகிறது. மஸ்ஜிதில் நிக்காஹ் வைக்கிறாங்க, குலமாக்களை கொண்டு வந்து பயம் செய்து வைக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனா அவருடைய வழிமா விருந்துகளை பாருங்க, அவருடைய எடுக்கக்கூடிய பங்கன்களை பாருங்க, அவருடைய அந்த காலுக்கு அடிக்கக்கூடிய அந்த இன்விடேஷனுடைய பெருமதியை பாருங்க, அந்த ஹோட்டல் புக் பண்றாங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை பாருங்க. ஒரு திருமணம் நடந்துச்சு, 2000 பேருக்கு இன்வைட் பண்ணினாங்க, ஒரு பிளேட்டுக்கு 2000. கணக்கு பாருங்க. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதில் வைக்கிறாங்க, ஆனா அதனுடைய அந்த பெருமதி பெருமதி அந்த அந்தஸ்த தகுதி கொண்டு வைக்கிறாங்க, ஆனா அதுக்கு பிறகும் தீன ஊட்டுறாங்க. மேலான கண்ணியமான சோர்களை பெரியார்களே, இந்த அடிப்படையில கணவனாக இருக்கக்கூடியவர், மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், நாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையணுமா, ரெண்டு கணவன் மனைவி இருக்கிறார், இவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வரணுமா? உலமாக்கள் அலசுகிறார்கள், ஆராய்கிறார்கள், தேடுகிறார்கள். பல ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து சுருக்கமான ஒரு 6 விடயங்களை உலமாக்கள் தெளிவுபடுத்திக்கிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் ரெண்டு குடும்பம் சந்தோஷமாக வாழணும் தான் 6 விடயங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 6 எடுத்து நடந்தால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மனமானதாக சந்தோஷமானதாக வாழும் என்பதை உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதுல முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த 10 வருஷம் ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள் அவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா புனைய இதா தஹல்த அலா அஹ்லிக ஃபஸல்லி யகுன் பரக்கத்தன் அலைக அலா அஹ்லி பைதிக. ரவாஹு திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது வீட்டுக்கு கணவன் செல்கின்றாரா, வீட்டுக்கு செல்கிறாரா, கணவன் மனைவி பார்த்து சலாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார், சலாம் சொல்ல வேண்டும். கணவன் எத்தனை மனைவிமார்களுக்கு சலாம் சொல்கிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு எத்தனை பேர் சலாம் சொல்லுகிறார்கள். சலாம் என்றால் வெட்கம், சலாம் என்றால் வெட்கம். சலாத்தை சொல்ல கணவன் மனைவி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் சலாத்துக்கு அவர்கள் உறவு காட்டி அவர்கள் நிற்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களை பார்த்து, என் அருமை மகனே, உன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தால் நீ சலாம் சொல்லிக்கொண்டு நுழைவாயாக, உன்னுடைய வீட்டாருக்கும் பரக்கத்தை கொண்டு சேர்க்கும், பரக்கத்தை கொண்டு சேர்க்கும். ஆச்சார் பெரிய மல்டி பில்லியனா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், பட்டதா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், தீனுடைய வாசம் இல்லையா அவருக்கு பரக்கத் கிடைக்காது, பரக்கத் கிடைக்காது. நபி அவருடைய சுன்னத் பின்பற்றப்படவில்லையா, பரக்கத் இல்ல. எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், கணவன் மனைவியை சந்தித்தால், வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுங்கள். இரண்டாவது விடயம், நேரம் போதால் சுருக்கம் சொல்லி முடிக்கின்றேன். இரண்டாவது, உடலாலும் உடையாலும், கணவன் ரெண்டு பேரும் உடலாலும் உடையாலும் அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும். கணவனும் அழகாக இருக்கணும், அழகாக பசந்தாக இருக்கணும், மனைவியும் அழகான முறையில உடுத்து அலங்கரித்து இருக்கணும். இன்றைக்கு எப்படி வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பசுந்தான மனைவி அழகாக உடுத்தவள், அவள் வீட்டுக்குள்ள இல்லாம பஜார்ல உடுத்து கொண்டு சுத்துறா, பஜார்ல சுத்துறா, கொன்சர்ட்டுக்கு போறா, ஃபங்க்ஷனுக்கு போறா, சூப்பர் மார்க்கெட்ல தவாஃப்ல தவாஃப்ல சுத்துற மாதிரி சுத்துறா. எங்க அழகாக உடுக்கணுமோ அங்க உடுக்குறா இல்ல, அதனால பிரச்சனை, அதனால பிரச்சனை. உடையாலும் உடையாலும் பசந்த இல்ல, வீட்டுல வேலை செய்யற பாஸ் பசந்தாயிருப்பான், அழகா வீட்டுக்கு வருவான். ஆனா வீட்டுல வேலை செய்யற வீட்டுல வீட்டுக்காரி அந்த பொம்பளை எப்படி கிச்சன்ல உடுத்து கை உடச்சி அந்த துண்ட போல அத ஒரு ஹவுஸ் கோட்ட உடுத்திருப்பான். என்ன பசந்தா இருந்தாலும், என்ன பசந்தா இருந்தாலும் கணவனுக்கு ஒரு இறக்கம் வராது. ஏ அவர் பஜார்ல உள்ளதெல்லாம் பாத்துட்டு வராரு, பாத்துட்டு வராரு. மனுஷனே ரோட்ல போறத பாக்குறாரு, பாத்துட்டு வர்றாரு. இங்க வந்து பாக்குற வேலைக்காரி என் உடல் மோசமாக இருந்தா ஒரு ஆசை வருமா, அன்பு வருமா, இறக்கம் வருமா? கண்ணியமானவர்களே, தன்னுடைய மனைவியை அழகாக இருக்க வைக்கணும். இங்க வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள வைக்க சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அத பாப்பாமாரும் மாலை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த பிராக்டிஸ கொடுத்திருக்கணும், கொடுத்திருக்கணும். அடுத்தது மூன்றாவது விடயம், மூன்றாவது விடயம், ரெண்டு பேரும் இறக்க கண் கொண்டு பார்க்கணும். கணவன் மனைவியை பார்க்கிறார், மனைவி கணவனை பார்க்கிறார், ரெண்டு பேரும் சந்தோஷ கண்ணாக பார்க்கணும். இது பார்க்கிற எப்படி, அவ இவ கடிச்சு தின்ற மாதிரி, அவரை கடிச்சு தின்ற மாதிரி அப்படி பார்க்கக்கூடாது. இறக்க கண் கொண்டு பார்க்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் வெளியே செல்கின்றான், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவன் மாலையில் வீடை வீட்டை அடைகின்றான். வரும் பொழுது இவனுடைய அன்பான மனைவி இவனை வர வைக்க இவள் பார்த்து கொண்டு அந்த கணவனை பார்க்கின்றாள். தன்னுடைய ரெண்டு கண்ணாலும் இறக்க கண் கொண்டு என் கணவர் வருகின்றார், அவரை நான் அரவணைக்க வேண்டும், ஆசையுடன் அவரை வர வைக்க வேண்டும் என்பதாக அவர் நினைத்து அந்த கண்ணால் இவர் தன்னுடைய கணவனை கொண்டார். அதே போன்று இந்த கணவர் நினைக்கிறார், என்னுடைய மனைவி என்னை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இந்த ரெண்டு கண்ணாலும் இவர் தன்னுடைய மனைவியை பார்த்து பார்த்தால் இந்த நாலு கண்ணையும் அல்லாஹ் முத்தாலா தன்னுடைய அருள் பார்வையால் பார்க்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாலாவது விடயம், நாலாவது விடயம், குறைகளை தேடக்கூடாது. மனைவியுடைய குறைகளை தேடக்கூடாது, கணவனுடைய குறைகள் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் குறை, தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் குறை. என்ன, ரெண்டு மாசம் நல்லா பாருங்க, சில பேரு கல்யாணம் பேசி வச்சிருப்பாங்க, அது முதல்ல ரெண்டு மொபைல் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் பேசி கொண்டிருப்பாங்க, ஒரு சண்டை சச்சரவு வராது, பிரச்சனையே வராது, பிரச்சனையே வராது. திருமணம் முடிச்சிருந்தா ரெண்டு மாசம் அவர் கூட போட்டு ஆக்கினாலும் நல்லா சாப்பிட்டு ருசி நல்ல ஒரு டேஸ்ட் அப்படின்னு ரெண்டு மாசம் மூணு மாசம் சாப்பிடுவாரு. உப்பு குறையும் கூடும், உறப்பு கூடும் குறையும், நல்லா இருப்பாரு. ஆனா ஆனா என்ன செய்வா, கொஞ்ச காலம் பழசாகக்குள்ள பெரு சூடாகும் போயிட்டாங்க. அதுக்குறவு தொட்டது குடிச்சது எல்லாத்தையும் குறைய தேட ஆரம்பிப்பாரு, குறைய தேடுவாரு. குறைய தேட தேட பிரச்சனை வரும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், முன்ன லிபாசுல் லக்கும் வஅன்தும் லிபாசுல் லஹும், நீங்கள் அவன் மனைவி உங்களுக்கு ஆடை, அவர்களுக்கு நீங்கள் ஆடை. ஆடையால் எப்படி மனிதனுடைய மானம் மரியாதை அங்கு அவயவங்கள் மறைக்கப்படுகிறதோ, இதே போன்று அவர்களுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் மறைக்கப்பட வேண்டும், மறைக்கப்பட வேண்டும். மூணாவது ஒரு நபருக்கு தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும், குறைகள் குற்றங்கள் வரும். ஆனால் அந்த தலை போடுற யாரே, கொண்ட வாப்பா இல்லாட்டி மாப்பிள்ளோட வாப்பா, கொண்ட வாப்பா இல்லாட்டி மாப்பிள்ளோட வாப்பா. இவர் மகனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற எப்படி, நீ விட்டு கொடுக்க கூடாது, நீ விட்டு கொடுக்க கூடாது. அதே மாதிரி மகளும் எப்படி, மகனுக்கு உமா சொல்லி கொடுக்குற மாமா மாமி பிறந்த கூட, மாமா மாமி பிறந்ததுதான் கூட. சொன்னாரே என்ன மருமகனுக்கும் ஒரு குடும்பத்தில் ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிச்சு பத்து நாள்ல தலாக் ஏற்பட்டுச்சு, தலாக் ஏற்பட்டுச்சு. பார்த்தா கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்ல. கொண்ட பாப்பா உள்ளே பிரஷ் பண்ணி பிரிக்க வச்சிருக்கா. எவ்வளவு ரோஷம் கிட்ட பாப்பா ஆயிடும், நீங்க அந்த புள்ள இன்னைக்கும் திருமணம் முடிக்காம தோண்டி. கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை இல்ல, ஆனா மூணாவது நபர் தலை போடுறாரு. அதே நேரத்தில் பாப்பா மாறன் விளைவு கொள்ளணும் எப்படின்னா, என் மகளை திருமணம் முடிச்சு நான் நான் கொடுக்க போறேன், அவருக்கு உள்ள ஹாஸ்டல் பெரிய எஜுகேஷன் எல்லாம் கொடுக்க, ஒரு டீ ஊத்த தெரியாது, டீ ஊத்த தெரியாது, ஒரு ரொட்டி சுட தெரியாது, ஒரு சாப்பாடு தெரியாது. அதுக்கு யாரு பில, பாப்பா வைக்கக்கூடிய ஒரு பில, பில படிச்சு கொடுக்கிறாரு. பெரிய எஜுகேஷன், பெரிய கம்ப்யூட்டர், அந்தந்த எந்த கோர்ஸ் செஞ்சு வேலை இல்ல. கணவனோட மனைவி நடக்க வேண்டிய முறைகளை படிச்சு கொடுக்க, மனைவியோட கணவன் நடக்கக்கூடிய முறையை படிச்சு கொடுத்தாட்டி இந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வராது, சந்தோஷம் வராது. இன்னைக்கு முடிச்சுக்கிறார் மகன், எங்க முடிச்சா, கனடாவில், மகள் எங்க ஜெர்மன்ல, எங்க பாப்பா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. கிழியுதாங்க, கிழியுது. கண்ணியமானவர்களே, தீ ஊத்தி கொடுக்க தெரியாது, பெருமைக்கு தான். எங்க ஆக்கியார் மகன் கனடாவில், மகள் எங்க ஆஸ்திரேலியாவில், அங்க படுற பாடு பேசி பார்த்தா விளங்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படித்தான், என் மருமகன் கனடாவில் இருக்கணும், ஆஸ்திரேலியாவில் இருக்கணும், மகள் ஜிம்பாபே போகணும், பேங்காக்ல இருக்கணும், அதான் நோக்கம். ஆனா நோ அங்க பேசி பார்த்தா என்ன, விட்டு மருமகன் கிளப்ல இருப்பார், எல்லாம் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, 31st night ஒரு நாட்டில் எல்லாரும் விளங்கணும், சுத்தி காட்டவே இல்லை, தீன தீனாக விளங்கணும். மகளுக்கு பபா கிடைக்கிறதுக்கு அவர் 31st night கிளப்ல இருக்கா. இங்க வாப்பமா சந்தோஷப்படுங்க, மசாலா எல்லாரும் இல்ல, குறிப்பிட்ட நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல புள்ளோர் இருக்கிறாங்க. அதனால என்ன, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாக அவருடைய குறைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தா சரியாக முடித்துக் கொள்ளணும். ஐந்தாவது, ஏதாவது மனைவியால் தவறு நடக்கும், தப்புகள் நடக்கும், பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவி தானே, கணவன் பொறுமையால இருக்கணும், மன்னிக்கும் பழக்கம் உடையவராக இருக்கணும், மன்னிக்கும் பழக்கம் உடையவராக இருக்கணும். ஒரு கோர்ட் வழக்கணும் வந்துச்சு, வழக்கணும் வந்துச்சு, ஜட்ஜ் கேட்டாரு, ஏன் அடிச்சேன், ஏன் உன் மனைவிக்கு அடிச்சாய். அவர் சொன்னாரு, கொஞ்சம் இருக்க, ஒரு நாள், ஒரு நாள் என் மனைவி எனக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தா, எனக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தா, அந்த பரிசை கொண்டு அவ தந்தா, நான் உங்களுக்காக வேண்டி ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த பரிசை உங்களுக்கு வச்சிருக்கிறேன். உடனே அந்த பரிசை அவ பிரிச்சா, பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சுட்டி பரிசு, பிறகு பிரிச்சா அதுக்குள்ள ஒரு குட்டி பரிசு யார்டாரு அதை பிரிச்சாரு இன்னொரு குட்டி பரிசு அதை பிரிச்சாரு குட்டி பரிசு குட்டி பரிசு குட்டி பரிசு பெய்து கொண்டே இருக்கு ஜட் சொன்னாரு என்னப்பா சொல்லு தொலையே சொல்லு தொலையே என்ன குட்டி பரிசு பிரிச்சு 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 போதும் பாப்பா கேட்டாரு கொஞ்ச நேரமே உங்களுக்கு பொறுக்கலாது இந்த பரிசு சொல்லி கொண்டு போகக்குள்ள பொறுக்கலாது நான் கண்ணால பார்த்த எனக்கு எப்படி கோபம் வந்திருக்கும் எப்படி கோபம் வந்திருக்கும் இப்படித்தான் பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் மனைவியால் தட்டி விடின்னு போயிடக்கூடாது பொறுமையாக அதை நாங்கள் கணவன் அடக்கணும் மன்னிக்கும் பழக்கம் உடையவராக இருக்கணும் ஆராயம் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அந்த கணவனாக இருக்கக்கூடியவள் மனைவிக்கு அவளுக்கு புத்தி சொல்லக்கூடிய கணவனாக இருக்கணும் அடிக்கடி புத்தி சொல்லக்கூடிய ஒரு கணவனாக இருக்கணும் தீனுடைய விடயங்களை சொல்லிக் கொடுக்கணும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய சஹி புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்னால நடந்த காலத்தினுடைய சம்பவங்களை நபி அவர்கள் அதற்கு ஆயிஷாவுக்கு அறிவித்து சொல்லிக் கொடுத்தார்கள் அதுல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனில் 11 மனைவிமார்கள் வாழ்ந்தார்கள் அவர்களில் ஒருவர் தான் அபு ஜரா தன்னுடைய மனைவியுடன் எப்படி இருந்தார் இரக்கம் உள்ளவராக இருந்தார் அந்த மனைவியின் எல்லா கடமைகளையும் கட்டுப்பாடுகளையும் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விடயங்களையும் சொல்லிக் கொடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்லி முடித்தார்கள் ஆயிஷாவே அபு ஜரா எப்படி தன்னுடைய மனைவியுடன் இரக்கமாக அன்பாக பாசமாக இருந்தாரோ இதே போன்றுதான் நானும் உங்களுடன் இரக்கமாக இருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தினார்கள் எனவே யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையை வாழ்கின்றோமோ வாழ போகின்றோமோ இந்த 6 விடயங்களை தங்களுடைய லைஃப்ல எடுத்து பாருங்க மாஷா அல்லாஹ் வீட்டு வாசல் வீடு மர்மணம் உள்ளதாக உலகத்திலே சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் சலாம் சொல்லிட்டு போங்க அவளுடன் அழகான முறையில் எழுதிங்க உடை நடை நம்முடைய பாவனைகள் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை எடுத்து பாருங்கள் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் அதே போல கண்ணியமான சுகர்களை பெரியார்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிக்காஹ்களை நாங்கள் எப்படி கலந்து கொள்கிறோமோ நாங்கள் வரக்கூடிய இந்த மணமகனுக்கு நாங்கள் துவா செய்யணும் அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய சுன்னத்தை எடுத்து நடக்க போகிறார் ஒரு குடும்ப வாழ்க்கை இதன் பிறகு இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு தினம் அவர் அனுபவிக்க மாட்டாரு இது அவருடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் நாள் அவருக்கு நாங்கள் துவா செய்யணும் இன்னைக்கு எல்லாரும் முசாபா மாணக்க அல்லாஹ் முசல்லி அலா முஹம்மத் அப்படி இல்ல அவருக்கு பசங்க சொல்லணும் பாரக்கல்லாஹ் லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக ரெண்டு பேருக்கும் பரக்கத் செய்வானாக துவா செய்யணும் இந்த பரக்கத்துடைய அபிவிருத்தி எவ்வளவு பிரமாண்டமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள் சொல்லிக் கொடுத்த விடயங்களை எடுத்து நடந்தார்கள் கண்ணியமானவர்களே இந்த அடிப்படையில் இந்த திருமண இந்த கணவனாக வரக்கூடியவரும் இந்த மனைவியாக வரக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் அழகான நல்ல வாழ்க்கை அமைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக இந்த திருமணத்தை சிறந்ததாக நல்ல ஒரு சந்ததியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடிய அழகான முறையில இந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து மௌத்து வரைக்கும் நிம்மதி சந்தோஷமாக ராஹத்தாக வாழ்வதற்கு அல்லாஹ் இவர்களுக்கு மறு புரிவானாக நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பானதாக சந்தோஷமானதாக அல்ஹம்துலில்லாஹ்.